个小姑娘不行啊，我们是一样的阿玛尼呢，我也不听了，我反正不听了，我们努力不拉哈地了。ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا بالمعروف وإن كرهتموهن شيئا صدق الله مولانا العظيم எல்லாம் வல்லா சாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயர்ந்தும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹுவின் மகத்தான கருணை நேற்றைய தினம் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இல்லற வாழ்க்கையின் துவக்கம் அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவோடு ஏற்பட்ட நிகழ்ந்த நிக்காஹுவின் உறவை தொடர்ந்து அல்லாஹு தஆலா ஹதீஜா நாயகியோடு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நெருக்கமும் தொடர்பும் எத்தனை மகத்துவம் வாய்ந்தது என்பதை ஞாபகம் ஊட்டினோம். சகோதரர்களே, இன்று அதை தொடர்வதாக சொன்னோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயகியின் மீது வைத்திருந்த கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் முதல் எடுத்துக்காட்டு அவர்களோடு வாழ்ந்த அந்த காலம். 40 வயதிலே வாழ்க்கைப்படுகிறார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய 50 வயது வரையிலும் ஹதீஜா நாயகியோடு வாழ்க்கை நீடிக்கிறது. அவர்களோடு வாழும் அந்த காலம் அவர்கள் இருக்க இன்னொரு மனைவியை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் செய்யவில்லை என்பது வரலாற்று நிஜமான செய்தி. ஏக காலத்திலே 2, 3, 4 மனைவியர்களோடு மாணவியின் அருமை தோழர்கள் வாழ்கிறார்கள், அனுமதிக்க பெறுகிறார்கள். அன்னை ஃபதீஜாவோடு தங்களது வாழ்க்கையின் துவக்கத்தை, அவர்கள் மீது இருந்த தங்களது நிகர் சொல்ல முடியாத அந்த பிரியத்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மனைவியை தேர்ந்தெடுக்கவில்லை. 40 வயது அன்னை ஹதீஜா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 ஆண்டு காலம் வாழ்கிறார்கள். கிட்டத்தட்ட ஹதீஜா நாயகி 65 வயசு வரையிலும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மனைவியை தேர்ந்தெடுக்கவில்லை. என்ன அது அவங்களுக்கு, ஹதீஜாவுக்கு அது மனசுல சின்ன வருத்தம் கூட வரக்கூடாது என்பது நபியினுடைய நோக்கம். ஒரு தடவை பாத்திமா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள அலி ரழியல்லாஹு அன்ஹுவுக்கு நிக்கா செய்து கொடுத்த பின்னால கொஞ்ச காலம் கழிந்து அலி அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, இன்னொரு பெண்ணை நிக்கா செய்து விடுவோம் சொல்லி. அந்த செய்தி நபியினுடைய காதுக்கு வந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றைய சஹாபிகள் எல்லாம் 2 பெண்களோடு 3 பெண்களோடு வாழ்க்கைப்பட அனுமதித்த போதிலும் சொன்னார்கள், என் மகள் பாத்திமா மனம் வருத்தப்படும் என்று சொன்னால் அது என்னுடைய வருத்தத்திற்கு சமமானது என்று சொன்னார். அதுல தாலி அந்த எண்ணத்தை கைவிட்டார். பாத்திமானா இருக்கிற வரைக்கும் அந்த எண்ணத்தை கைவிட்டான். அது உலகத்தினுடைய நிகழ்வு. எந்த மனைவியும் தான் இருக்கிற போது இன்னொரு பெண்ணுக்கு அது போன்ற ஸ்தானத்தை கொடுக்க சம்மதிக்க மாட்டாங்க. நிறைய பேர் கேட்கிறாங்க, ஆலிம்சா மார்க்கத்தில் 2, 3 எல்லாம் அனுமதி இருக்குது, அதுலாம் ஆலிம்சாக்கள் முன்மாதிரியா இருக்க மாட்டேங்கல. இது பெரிய விவகாரத்துக்குரிய காரியம், குடும்பத்தோடு போராட வேண்டிய காரியங்கள். அருமையான சகோதரர்களே, இல்லற வாழ்க்கை என்பது இஸ்லாம் சொல்லித் தருகின்ற ஒரு மகத்துவமிக்க செய்தி. கணவன் மனைவியை, மனைவி கணவனை ஒருவருக்கொருவர் அறிந்தும் புரிந்தும் விட்டுக் கொடுத்தும் வாழும் இந்த வாழ்க்கை, இது சொர்க்கம் வரையிலும் தொடர்கிற வாழ்க்கை.
இஸ்ராகிமின் உறவு ஒரு நீண்ட பெரிய பாலம், சுவர்க்கம் வரையிலும் துணர்கிற பாலம்.
செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பெண்மணி வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்றான், தன்னுடைய கணவனை பற்றி சொல்றான்.
கணவன் மேல தனக்கு ஒரு வருத்தம் இருப்பதையும் சொன்னாங்க. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன பேசுற, நீ கணவனை விட்டுட்டு எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு, கணவனை விட்டு வந்து விட்டீர்களா, இவோ ஜன்னத்துக்கு ஓ நாருக்கு, உனக்கு ஒரு நிஜம் தெரியுமா, உங்களது சொர்க்கமும் உங்களது கணவன் தான், உங்களுக்கு நரகமும் உங்களுடைய கணவன் தான்.
சொர்க்கம் போகணுமா, கணவனை வைத்துதான் சொர்க்கம் போகணும்.
நரகமா, கணவனுடைய மனசை புண்படுத்தின நரகம் தான்.
அல்லாஹ் நம்ம மனைவிமார்களுடைய காதுக்கு இந்த செய்தியை கொண்டு சேர்த்து வைப்பானாக, சந்தோஷமா
இந்த செய்தி அங்க போய் சேர வேண்டுமே. நம்முடைய மனைவியர்களும் சுவர்க்கத்துக்கு சொந்தமானவர்களாக ஆக வேண்டும். அன்பர்களே, இல்லற வாழ்க்கையும் நிக்காஹுவின் வாழ்க்கையும் மனிதனை புனிதமாக்குகின்ற ஒரு வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் பாடம் பெற வேண்டிய வாழ்க்கை, இன்னும் சொன்னால் நம்மையும் நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உண்மை இந்த உலகத்திற்கு உணர்த்துகிறார்கள். அப்ப நேற்று சொல்லி வந்த செய்திக்கு தொடரிலே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏக காலத்தில் 11 மனைவியர்களோடு வாழ்கிறார்கள். பெரிய விஷயம், அத்தனை பேர்களோடு வாழ்ந்து அவர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா, மனைவிமார்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க, வாழ்ந்துட்டு அவங்க சொன்ன செய்தி என்ன, கைருக்கும் கைருக்கும் லியாக்லிஹி வான கைருல் லியாக்லி, நான் யார், கைருக்கும் கைருக்கும் லியாக்லி, உங்களில் நல்லவர் யார், தன் மனைவிக்கு நல்லவராக வாழ்கிறவரே உங்களில் நல்லவர். உங்களை நல்லவர் யார், தன்னுடைய மனைவிக்கு யார் நல்லவராக வாழ்கிறாரோ அவரே உங்களில் நல்லவர். நான் என் மனைவியர்களிடத்திலே நல்லவனாக இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் சொல்லுவார். 11 மனைவிமார்களும் ஏக காலத்தில் என்ன நல்லவங்கிற பேரை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம சாதாரணமா பாத்தீங்கன்னா, மொஹல்லாவில நல்ல பேர் கிடைச்சுக்கணும், ஊர்ல நல்ல பேர் கிடைச்சுக்கணும், நண்பர்களோடு பழகணும்னு சொன்னா நல்ல பேர் தந்துருவாங்க. பஸ்ல ஒருத்தர் வந்தாரு, பக்கத்துல கொஞ்சம் காலை ஒடுக்கி சீட்டு கொடுத்த வைங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டு நமக்கு நல்ல பேர் சர்ப்பீட் தந்துருவாரு. ஆனா சீக்கிரமா மனைவிட்டு வாங்க முடியாது. செல்லதாலை சொன்னாங்க, உச்சியில இருந்து உள்ளங்கால் வரையிலும் எல்லா பாக்கியத்தையும் நீ கொட்டினாலும் ஒரு நாள் ஏதாவது அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க, அன்னைக்கு ஒரு சூழ்நிலை செய்ய முடியல. அந்த அம்மா என்ன பதில் சொல்வாங்க தெரியுமா, மாராய்த்து மின்க ஹைரன் கத்து, கல்யாணம் முடிச்ச காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கா, இங்க நல்ல பேர் வாங்கும். அந்த வாசகத்தை பாருங்க, ஹைரன், கல்யாணம் முடிச்ச காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களிலிருந்து எந்த நன்மையும் நான் அடையலன்னு சொல்றாங்க. அந்த பெண்ணு சொல்லணும், என் கணவன் நல்லவர் சொல்லணும். அண்ணா நம்ம ஸ்ரீதேவிகளுடைய வாயில் அந்த வார்த்தையை வர செய்வான், சொல்லணும் நல்லவர், எங்க வீட்டுக்காரர் நல்ல மனசு அப்படின்னு. ஆனா அவரை சீக்கிரமா சொல்ல மாட்டாங்க, சீக்கிரமா சொல்லிட்டாங்கன்னா அவர் நம்ம நல்லவனா இருக்க மாட்டோம் இல்லையா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏக காலத்தில் 11 மனைவியர்களோடு வாழ்றாங்க. ஹதீஜாவுடைய வஃபாத்துக்கு பின்னால்தான் அடுத்த மனைவி அன்னை சௌதா நிக்கா செய்றாங்க. இரண்டாவதாக செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌதா நாயகி, ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி, சௌதா நாயகி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஜ்ரத் ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் ரைஹானா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் ஸஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஜ்ரத் மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா செய்த மனைவிமார்கள் 11 பேர்கள். வரிசையா நீங்க பாத்தீங்கன்னா, எல்லா மனைவியர்களோடும் ஹஜ்ரத் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, கடைசியா ஒரு அடிமை பெண் மாரியத்துல் குபுத்தியா, மாரியத்துல் குபுத்தியா அடிமை பெண். 11 மனைவிமார்கள் நீ எண்ணி பார்த்துக்கணும், 11 இருக்காங்க, ஏதாவது ஒண்ணு விடுபட்ட ஞாபகம் காட்டு திரும்ப சொல்லிடுவோம். 11 மனைவியர்கள், அப்சா நாயகி, ஐஷா நாயகி, உம்மு சலமா, உம்மு ஹபீபா, அன்னை சௌதா, அன்னை ரைஹானா, அன்னை ஜுவைரியா, அன்னை சஃபியா, அன்னை மைமூனா, வரிசையா. அதனத்துல சூரிய கரீம் ஜைனப், ரெண்டு ஜைனப், ஒவ்வொரு பெண்களையும் கல்யாணம் முடிப்பதற்கு அற்புதமான காரணங்கள். நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த பெண்ணை நிக்கா செய்யறாங்க? ஒன்னு அந்த சமுதாயத்தை தன் பக்கம் இழுப்பதாக இருந்தது, இன்னொன்னு அந்த உம்மத்துல நிக்கா செய்வதால சில பிரச்சனைகள் ஏசாச்சு. சில நிக்கா செய்யறாங்க, இந்த பெண்ணை நிக்கா செய்ததால அந்த குடும்பத்துல பல பேர் ஈமான நசீபா வைத்தாங்க. சில பிரச்சனைகள் ஏற்பட இருந்துச்சு, அந்த குடும்பத்தில் ஒரு பெண் எடுத்த போது அந்த குடும்ப நபிக்கு சாதகமாக ஆகிறாங்க. மொத்தத்தில் அவர்களின் ஒவ்வொரு நிக்காஹுக்கும் உள்ளேயும் ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் ஒரு பெரிய வளர்ச்சியும் பாதுகாப்பும் இருந்தது. ஈமானுக்கு ஒரு வளர்ச்சி, ஒரு பாதுகாப்பு. உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கணவர் அபூ ஸலமா வஃபாத் ஆயிட்டாங்க. உம்மு ஸலமாவுடைய கணவர் அபூ ஸலமா வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத்தான போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த செய்தி வந்து காதுக்கு வருது. அபூ ஸலமா வஃபாத் ஆயிட்டாங்க. ஆனா இது இன்னொரு விஷயம் நான் சொன்னா, ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவை தவிர பாக்கியுள்ள அத்தனை மனைவிமார்களும் விதவை பெண்கள் தான். ஆயிஷா மட்டும்தான் கன்னித்தாரத்து பெண்மணி. அதற்கு உம்மு ஸலமா அவருடைய கணவர் அபூ ஸலமா வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத்தான பின்னால அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு உம்மு ஸலமாவை சந்திச்சு, நான் உங்களை நிக்கா செய்யலாம் விரும்புறேன்னு சொன்னாங்க. அந்த காலத்துலதான் பெண்கள் நேரடியா சொல்வாங்க, முறையிடுவாங்க, உங்களை நான் நிக்கா செய்ய விரும்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைய காலத்துல அப்படிதான் நடக்குது கிட்டத்தட்ட. இன்னைய காலத்துல இருந்துச்சீங்கன்னா அந்த காலம் அப்படி மாறி மாறி கணேசன் அப்படிதான் வந்து சேருது. பாப்பா அம்மா பொண்ணு பார்த்தது போக இப்ப பையனே சொல்றேன் பாப்பா மாட்டேன், பெண்ணு நீ தயவுசெய்து நீங்க பார்க்க வேண்டாம், நான் போட்டோ அனுப்பிட்டு நீங்க அதை என்ன செய்து கொஞ்சம் மஷ்வரா பண்ணி முடிவு எடுத்துக்கோங்க. இங்க இருந்து போட்டோ போயிருந்தது வீட்டுக்கு, பாப்பா அம்மா போட்டோ பார்த்து சரி பரவாயில்ல அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப நாம வேற பொண்ணு செலக்ஷன் பண்ணாலும் சிக்கல் பாவம், அந்த பிள்ளைக்கு இடைஞ்ச பையன் சொல்றபடியே நடந்துட்டு போயிடுவோம். இப்ப பெற்றோர்கள் தான் பையன்களுக்கு இறங்கி வர வேண்டிய காலம் அப்படி மாறிட்டே வருது. அப்ப அபூ ஸலமா மௌத்தா போன உடனே அபூபக்கர் சித்திக் உம்மு ஸலமா போய் சந்திக்கிறாங்க. ஒரு மிக நுணுக்கமான செய்திங்கிறது சொல்றேன். அபூ ஸலமா போய் அபூ ஸலமா மௌத்தா போன போது உம்மு ஸலமா அபூபக்கர் சித்திக் இருந்துச்சாங்க. நிக்கா செய்யலாம் நினைக்கிறேன், அபத் உம்மு ஸலமா முடியாதுன்னு சொல்றேன், கல்யாணம் வைக்கிற மாதிரிலாம் இல்ல அப்படின்னு சொல்றேன். அப்படி சொன்ன உடனே அதற்கு உமரி ஃபாரூக் சொல்றாங்க, என் மனசுல இருந்துச்சு உம்மு ஸலமா நம்ம பெண்ணு கேட்கலாம் சொல்லி, அதுக்குள்ள அபூபக்கர் போயிட்டா எங்க போகணும் நினைச்சு அங்க இல்ல அவன் முதல்ல போயிடுறான். உம்மு ஸலமாவை நம்ம தான் பொண்ணு கேட்கணும் வச்சிருந்தேன், அபூபக்கர் சித்திக்கு போய் கேட்டாங்கல்ல, அப்ப நம்ம இடையில போய் நுழைஞ்சா நல்லா இருக்காது அப்படின்னு இருந்த அபூபக்கர் சித்திக்கு ரெண்டு நாள்லயே பதில் வந்துட்டு உங்களை நாங்க எல்லாம் அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வாய்ப்பா கருதிட்டு நான் போனேன். உமரே பாரு, வெதவை பெண்கள்கிட்ட போட்டி நான் போய் கேட்டேன், உங்களை நான் நிக்கா செய்துக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு ரெண்டு நாள் டைம் கழிச்சு பதில் வந்துச்சு, நான் நிக்கா செய்ய விருப்பப்படலைன்றாங்க. அது அபூபக்கர் அனுமதி கிடைக்கல, எனக்கும் கிடைக்கல. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் அனுப்பி வச்சாங்க, உம்மு ஸலமா உங்களை நான் நிக்கா செய்துக்கிறேன் தூதர் அனுப்புறான். இப்ப என்ன பதில் சொல்ல முடியும்? உம்மு ஸலமாவுக்கு நிக்காஹும் விருப்பம் கிடையாது. அப்ப நபி அவங்க சொன்ன உடனே உம்மு ஸலமா சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ் தாங்க கேட்டுட்டீங்க, நான் பதில் சொல்ல தயாரா இல்ல, ஆனா எங்கிட்ட சபை இருக்கு, சில பேர் இருக்கு. முதல் விஷயம் நான் வந்து கொஞ்சம் தீரத்து கொஞ்சம் ரோஷா கோவம் ஒரு எதுக்கெல்லாம் கோவம் கொஞ்சம் ரோஷம் ரெண்டுமே சொந்தமானது பாத்தீங்களா, நான் கொஞ்சம் ரோஷ நீ ஃபீல் நான் கொஞ்சம் ரோஷக்காரியா இருக்கிறேன். அப்புறம் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க, பிள்ளைகளை நான் பராமரிக்கணும், இதெல்லாம் சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு சின்ன பிள்ளை இருக்குன்னு அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் எத்தனையோ பிள்ளைகளுக்கு பொருட்படுத்திருக்கேன், அந்த பிள்ளைகளுக்கு நான் பொருட்படுத்திருக்கிறேன். ஆனா ரோஷம் நீங்க பாருங்க, நான் துவா செய்யறேன் அல்லாஹ் அதை நீக்கி வைக்க துவா செய்யறேன், அது பெண்ணுக்கு ஆகாதுன்னு. அல்லாஹ் பொம்பளைங்களுக்கு ரோஷம்னா அவ்வளவு சீக்கிரமா வரக்கூடாது, கோவம் வரக்கூடாது, வந்துச்சுன்னா கணவனோட வாழ வேண்டுமே, எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டாங்க சொன்னா வாழ்க்கை ரசிக்காது, கோபம் இருக்கணும், அதை தனிஞ்சிக்கணும், கோபத்திலே எப்பவும் வேகமா இருக்கக்கூடாதா இல்லையா, அதனால நான் துவா செய்யணும் அல்லாஹ் அதை நீக்கி வைக்க துவா செய்யறேன்னு சொல்லிட்டாங்க. சரி அல்ஹம்துலில்லாஹ், தன்னுடைய மகனை யார கூப்பிடுறாங்க, எனக்கு மகன் இருக்கலாம் உம்மு ஸலமாவுக்கு மகனை கூப்பிட்டு சொன்னாங்களா, ஜபிஜினி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனே, என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா செய்து வைப்பாயாக. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஸலமா நிக்கா செய்தாக. அபூபக்கர் சித்திக் உமரே ஃபாரூக் சந்திச்சு பேசிக்கிட்டாங்களா, நமக்கு தெரியாதவங்க அங்க போய் பொண்ணு கேட்டு போயிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் முடிவு செய்திருக்கிற போது நாம ரெண்டு பேரும் பெண்ணு கேட்டு போனது அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிற பேச்ச மூச்சு வெளியில் விட்டு கூட நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, என்ன நீங்க ரெண்டு பேரும் போன காரியம் நிறைவேறலையான்னு கேட்டாங்க. மூச்சு விடாம இருந்தாங்க, நபிக்கு தெரிஞ்சு போச்சு. போன காரியம் நிறைவேறலையான்னு கேட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான சகோதரர்களே, அதனால உம்மு சலமா உடைய நிக்காஹ் இப்படி நடந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் இன்னொரு பக்கம் இப்படி திருப்புறா பாருங்க. அஃசா நாயகி அவங்க கணவர் மௌத்தா போயிட்டார், அஃசா நாயகியுடைய கணவர் மௌத்தாயிட்டார். மௌத்தா போனவுடனே அதற்கு உமரை ஃபாரூக் தன்னுடைய மகள், உமருடைய மகள் தான் அஃசா, தன் மகளுக்கு ஒரு நல்ல நிக்கா செய்யணும்னு சொல்லி அபூபக்கர் வந்து சந்திக்கிறான். அபூபக்கர் சித்திக்க பார்த்து சொன்னாங்கன்னா நீங்க என் மகளை நிக்கா செய்துக்கங்க அப்படின்னு சொன்னா. அபூபக்கர் சித்திக்கு சரி நான் பிறகு சொல்றேன் பதில் சொல்றேன் சொல்லிட்டு போனாங்க, பதிலே சொல்லல. உமரை ஃபாரூக் கோபம், ஏற்கனவே கொஞ்சம் கோபப்படுவாங்க, இப்ப ரொம்ப கோபப்பட்டாங்க. என் அபூபக்கர் சித்திக்கிட்ட வந்து என் மகளை நான் நிக்கா செய்தேன் நேரடியா சொன்ன பின்னால அவங்க பதில் சொல்லாம இருந்தாங்க பாத்தீங்களா, வருத்தம் ஆயிட்டாங்க. பத்து நாள் ஆச்சு, இருபது நாள் ஆச்சு, ஒரு மாசம் ஆச்சு, பதில் வரல சொல்றாங்க. நான் பதில் வரல வருத்தப்பட்டு உஸ்மானி அப்பா, உஸ்மானி பின் அப்பான சந்திச்சு நீங்க வேணா என் மகளை கல்யாணம் வச்சுக்கோங்களேன்னு சொல்றேன். அவங்க சரி நான் அப்புறம் சொல்றேன், இப்ப கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு சூழ்நிலை இல்ல, அதனால தயவுசெய்து ஒன்னும் நினைக்க வேண்டாம் சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக்கிறது எல்லாம் அப்தாலான் மேல எனக்கு ரொம்ப வருத்தம், உஸ்மான் மேலே வருத்தம் தான். ஏன்னா அவங்க முடிச்சுக்கலாம் என் மகளை அப்சாவை, அவங்க நிக்கா செய்ய இப்ப விருப்பம் இல்ல வாய்ப்பு இல்லைன்னு சொன்னது கொஞ்சம் வருத்தம், ஆனாலும் பரவாயில்ல பதில் சொல்லிட்டாங்க. இல்ல அபூபக்கர் சித்திக்கு பதிலே சொன்னது ரொம்ப வருத்தம்.
விருப்பத்திற்கு மாத்திரம் சொந்தமான செய்தி,
எல்லா வகையை கொண்டு நடக்கு. நிக்கா செய்தாங்க. ஐஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா செய்யும்போது வயசு 6 வயசு. ஐஷா நாயகி வயசு எத்தனை? 6 வயசு. வாழ்க்கைப்படும் போது 9 வயசு. ஐஷா நாயகியோடு வாழ்க்கைப்படுற காலம் 9 வயசு. ஐஷா நாயகியோடு நபி வாழ்ந்த காலம் 9 வருடங்கள். ஐஷா நாயகி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும் போது வயசு 18. நபிக்கு வஃபாத் ஆகும் ஐஷா வயசு எத்தனை? 18 வயசு. அப்போ நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு என்ன சட்டம்னா உம்முஹாத்துக்கும். மூமின்களே உங்களுக்கு தாய் நபி அவர்களுக்கு பின்னால் நபியின் மனைவியை யாரும் நிக்கா செய்ய அனுமதி கிடையாது. அந்த 18 வயசுல அவங்க விதவை ஆயிட்டாங்களா அப்படியே அவங்க இருக்கணும். ஏன் சொன்னா இந்த மூமின் சமுதாயத்திற்கே அவங்க தாயாக இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து மனைவியர்களோடும் ஒரு சிறந்த வாழ்க்கை நசீபாக பெற்ற போதிலும் ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு அன்ஹாவோடு நடந்த அந்த வாழ்க்கை தான் ஒரு சிறப்பான பகுதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில கொஞ்சம் நீங்க விளங்க வர்ணிப்போம். இல்லற வாழ்க்கையில எவ்வளவு இன்பமாக சந்தோஷமாக குடுமையான வாழ்க்கை. நபித்துவம் ஒரு பக்கம், சமுதாயத்தினுடைய அறப்பணிகள் ஒரு பக்கம், இங்கே இருந்து பல நாடுகளுக்கு தீனுடைய சேவைக்காக தோழர்களை அனுப்பி வைக்க வேண்டிய பொறுப்புகள் ஆயிரம் இருக்கிறது. உம்மத்துகளுடைய பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கிறது. அவ்வப்போது வகி சம்பந்தப்பட்ட செய்திகளை அறிவிக்க வேண்டிய கடமைகள் இருக்கிறது. இத்தனைக்கும் மேலாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு வருகிற போது ஒரு நல்ல கணவனாக மனைவியர்களின் கடமைகளில் சரியான பொறுப்புடைய ஒரு கணவனாக வாழ்ந்திருக்கிறார். யாரும் வேலைப்பழுவுகளை காரணமாக்கி, சிரமங்களை காரணமாக்கி, சூழ்நிலைகளை காரணமாக்கி மனைவி மக்களோடு நாம இருக்கிற வாழ்க்கையிலே குறை சொல்வது, குறையாக நடப்பது அனுமதிக்கப்படாது. ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா காட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, ஆயிஷா உங்களுக்கு ஒரு விருப்பமா? அமாத்தரதீன், நீங்க விருப்பப்படுறீங்களா? அந்த கூனா நீங்கள் இந்த உலகத்திலும் எனக்கு மனைவியாக இருக்க வேண்டும், ஆகிரத்திலும் மனைவியா இருக்கணும், உங்களுக்கு சந்தோஷமானு கேட்டாங்க. யாரு? சத்தியமாக நான் ரொம்ப ஆசைப்படுறேன், அல்லாஹ் என்னை இந்த உலகத்திலும் உங்களுக்கு மனைவியாக்கி வைக்கணும், ஆகரத்திலும் மனைவியாக்கி வைக்கணும். சல்லந்தாலே சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு நானும் சொல்கிறேன், அல்லாஹ் உங்களை இந்த உலகத்திலும் எனக்கு மனைவியாக்கினான், இன்ஷா அல்லாஹ் மறுமையிலும் நீங்கள் எனக்கு மனைவியா இருப்பீங்க. என்ன 40 வருஷம் என்ன பாடுபட்டா செய்யாது, என்ன வேதனைப்பட்டு இருப்பாரோ? ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனைவி தான் சொர்க்கத்திற்கு பாதை. ஒரு கணவனுக்கு சுவனத்தின் பாதை மனைவி, ஒரு மனைவிக்கு சுவனத்தின் பாதை கணவன். அப்படி வாழ்க்கை அமைச்சுக்கணுங்கிற கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சுவாரஸ்யமான இன்பகரமான வாழ்க்கை. ஐஷா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிற செய்திகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமானது. நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே சட்டையில குளிப்போம், ஒரு டெக்ஸால தண்ணி வச்சுக்கிடுவோம், ரெண்டு பேரும் ஒரே தோல்பையில தண்ணி வச்சுக்கிடும், தோல் துருத்தியில ஒன்னா குளிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? அள்ளி தோளை அள்ளி குளிக்கிறது. ஸல்லல்லாஹு பாதுரு நீர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபியும் என்ன செய்வாங்கன்னா வேக வேகமா தண்ணி அள்ளி ஊத்துவாங்க, கோலையை கையில எடுத்துக்கிடுவாங்க, ஒரு கோலை தான். அப்ப நான் சொல்லுவேன், தைலி தைலி யார சொல்லா, எனக்கு தாங்க எனக்கு தாங்கன்னு சொல்லுவேன். சல்லந்தாலேஸ்வரன் காதல் கேட்டா மனமன் குளிப்பாங்க கோட்டி. இதுல கல்யாணத்துக்கு பின்னால மனைவியோடு ஒரே சட்டியிலே நீராடுவதும் கூட பேரின்பம். அவங்க வேகமா எடுத்துக்கிடுவாங்க, நான் சொல்லுவேன் கோலை எங்கன தாங்கன்னு சொல்லுவேன், அவங்க கோலையும் கையில இருந்து எடுப்பாங்க. வாழ்க்கைன்னு சொன்னா இப்படி இன்பகரமாக இருக்க வேண்டும். மனைவியர்களுக்கு நமக்கும் எதுக்கு எடுத்தாலும் சண்டையா இருந்து அது வாழ்க்கை இல்லை. சின்ன சின்ன விஷயத்துக்கும் மனைவியோட சண்டை போடுறது கொள்றது. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு இருப்பாங்க, ஆனா மனைவியோட சண்டை தான். அப்படி இருக்கிற சீரழிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அது வாழ்க்கை இல்ல. ஐஷா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நாங்க ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணம் செய்தேன். அந்த பயணத்துல போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவங்களும் நானும் பேசிக்கிட்டோம், ஆயிஷா மட்டும் ஓட்டப்பந்தயம் வச்சா யார் ஜெயிப்பா? இங்க எல்லாம் போகுது பாத்தீங்களா, வாழ்க்கை அபித்துவத்துக்கு பின்னாலே ஒரு மிகப்பெரிய உலகத்தினுடைய அருட்படை. அல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்கிறான், அகிலத்தின் அருட்படை என்று சொல்கிறான். அவ்வளவு பெரிய கருணை உள்ள காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சுக்கணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாராளமா வச்சுக்கணுமேங்கிறான். கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில். சரி, ஒரு எழுக வகுத்து ரெண்டு பேரும் ஓடுவோம், யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ஐசன் ஆயிடுச்சு ஓட்ட பத்தி ஆரம்பிச்சோம், ஸ்பீடா ஓடினேன். சரதாசன் வேகமாத்தான் ஓடி வந்தாங்க, ஆனா என்ன கொஞ்சம் ஆள் கொஞ்சம் லீனா இருப்பாங்க. ஐசன் நல்ல ஸ்பீடா ஓடினேன், நான் ஜெயிச்சுட்டேன். சரதால ஈஸ்வரத்தை நான் முந்திட்டேன். நபி அவங்க என்ன செய்ய எனக்கு பின்னால வந்துட்டாங்க. அப்ப நான் தான் ஜெயிச்சேன் அப்படிங்கிற ஏத்தேன் நபிட்டேன். சரதால சந்தோஷம், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு, எனக்கு சதை போட்டுச்சு. மீண்டும் ஒரு நாள் ஓட்ட பந்தி ரசூல் சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு ஓட்ட பந்தி வைக்குமான்னு கேட்டா. யோசனையா இருந்துச்சு, என்ன பண்றது, ஜெயிச்சாச்சு, இது தோத்தா நல்லா இருக்காத. போட்டியில பாருங்க, வீராங்கனைகள் ஜெயிச்சாச்சுன்னா ரெண்டாவது தோக்கம் மாறியாரு, லேசா தோத்தாச்சு எங்களை சொல்லுவான். 110 அடி கீழே இறங்கியாச்சு, ஆளை கீழே இறக்கி விட்டுருவாங்க. ஐசாச்சு கொஞ்சம் விக்கமா இருந்துச்சு, என்ன செய்ய. இருந்தாலும் நீ கேட்கறாங்க, சம்மதிச்சுட்டேன், ரெண்டாவது ஓட்ட பந்தயம் வச்சோம். ஓட்ட பந்தயம் வச்சாச்சுன்னு சொன்னா சலதான் ஜெயிச்சுட்டேன். நான் தோத்துலயே ஒரு மாலை எடுத்துச்சு. அன்று உங்களுக்கு இன்று சகோதரர்களே, வாழ்கிற அந்த வாழ்க்கையில பாரு, மனைவி எவ்வளவு குடும்பப்படுத்த ஓட்ட பந்தயம் ஓடணும்னு சொன்னாங்க. நாளைக்கே வேலை ஆரம்பிக்கக்கூடாது சொன்னதுதான். வாழ்க்கையில வாய்ப்புகள் கிடைக்கிற போது, மனைவியர்களை மகிழ வைக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற போது பயன்படுத்திக் கொள்ள கணவன் என்று சொல்கிறார். குழுமைப்படுகிற வாய்ப்பு கிடைக்கிற போது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு நல்ல கணவன் என்று ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். இன்னொரு பக்கம் பார்த்தேன்னு சொன்னா, அதற்கு சலமா வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுல இருக்கும்போது கருப்பான கொடுத்துருந்தாங்க. இன்னொரு செய்தி பார்த்து, கருப்பு லேசா ஒரு சோப்பு கோடு கிடைச்சு, நீங்க இந்த கலர் எங்கேயாச்சும் காயம் பிடிக்காதீங்க. இன்னொரு அரிசி செய்தி பார்த்தேன், கருப்புல ஒரு லேசா சிகப்பு கோடு, அழகா இருந்து அந்த ஆடைமாக்கலாம். அரசூலர், உங்களது அற்புதமா இந்த வெள்ளை உடலிலே இந்த உண்மையான பிரகாசமான உங்கள் உழுக்குகளால் இந்த கருப்புக்கு எத்தனை அழகு இருக்கிறது. அப்படி அவங்க ரொம்ப கலரா இருப்பாங்க, பிரகாசமா இருப்பாங்க. இந்த கலருக்கும் இந்த கருப்புக்கும் வீட்டு உங்களுடைய உடலில் இருக்கிற இந்த அழகுக்கு இந்த கருப்பு கலந்த ஆடை அல்லாஹ் அக்பர், எத்தனை ஆராய்ச்சி சொன்னாங்க. இதை விட அழக நான் பார்க்கல நபியே சொன்னாங்க. சல்லல்லாஹு சந்தோஷப்பட்டாங்க. பின்னால் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, உமுசலமாவுடைய வீட்டுக்கு வந்துட்டா கருப்பனை தூக்கிட்டு உடுப்பாங்க. ஏன் உமுசலமா இன்னைக்கு பார்ப்பதிலே சந்தோஷம் பெறாரு. மனைவி ஒரு ஆடையை நாம் இருக்க சந்தோஷப்படுறாங்க சொன்னா, அது தடை செய்யப்பட்டதாக இல்லைன்னு சொல்லும் போது ஆடை உடுத்த வேண்டியதான். மனைவி சந்தோஷப்படுறாங்க நம்முடைய காரியத்தில், அந்த காரியத்தில் நம்ம சேர்ந்து தப்பு இல்லை சொன்னார். அதற்கு நீங்க கரெக்டா சொன்னீங்க. எப்பவுமே என் மனைவியில சொன்னாங்களோ அந்த சந்தோஷத்துக்கு நடந்துக்குது. அதனாலதான் தாடி வைக்கல. எங்க சீதை விரும்பல, நீங்க எப்பெல்லாம் வைக்காது, அதெல்லாம் ஒரு 60 வயசு பாத்துக்கலாம். அதனால எப்பவும் அதற்கு வாரில 2 தடவை பறக்கத்தா எனக்கு அல்லாஹ் குத்தால தாடி இல்லாம சீதேவிகள் தாடி வைக்க துணி செய்வாங்க. தாடி இல்லாதது ஆம் சொல்லுங்க, வச்சிருந்த ஒரு காலம் நாளைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கும் போது ஒரு முபாரக்கான கோலத்தில் சந்திக்கும், அல்லாஹ் துணி செய்வானா. நேரத்தை சொல்ற விக்கவாசிகள் எப்படி இருப்பாங்க, தாடி மிஸ் இல்லாம இருப்பாங்க. முன்னாள் சொன்னேன், சொர்க்கவாசிகள் தாடி மிஸ் இல்லாம இருப்பாங்க. அப்போ நாம இங்கே சொர்க்கவாசியா இருந்தா கூட போய் சொர்க்கவாசிகளாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. வீட்டிலே சர்தாரை ஆளும் மனைவி சந்தோஷப்படுறாங்களா, அந்த ஆடை நான் உடுத்துக்கிற பிரியப்படுகிறேன் என்று என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஆடையிலே இருப்பார்கள். உம்மு ஸலமா வீட்டுக்கு வருகிற போதெல்லாம், அதற்கு ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இடத்துல ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆயிஷா உங்க நடவடிக்கைகளை எல்லாம் கிட்டத்தட்ட நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க. ஆயிங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? அதுல நமக்கு ஒரு பாடம், மனைவியை பத்தி ஓரளவுக்கு முழுசா நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா இன்னைக்கு அவங்களை புரிஞ்சுக்கிறதே முடியல. எப்படி புரிஞ்சமோ அப்படி அது மாத்தமா இருக்கிறான். மறுநாள் இப்படி புரிஞ்ச அப்படி இருக்கிறான். இன்னைக்கு நடப்பு அப்படி ஆகி போச்சு இல்ல, நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க. சன்னதாரி செல்லம் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க எப்ப கோபப்படுவீங்க எனக்கு தெரியும், நீங்க எப்ப சந்தோஷமா இருக்கிறீங்க எனக்கு தெரியும். இன்னிலாயிலம் என் குந்தை என் குந்தி அலைய காலிபா ஓ என் குந்தி அலைய ராபியா. எப்ப நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க என் பேர்ல அப்பவும் எனக்கு தெரியும், என் பேர்ல எப்ப நீங்க கோபமா இருக்கிறீங்க எனக்கு தெரியும். ஒரு மனைவி கனவு மேல எப்ப சந்தோஷமா இருப்பாங்க எப்ப கோபமா இருப்பாங்க? ஐஷராய் உடனே கேட்டாங்கன்னா யார சொல்லா அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். நான் எப்ப சந்தோஷமா இருப்பீங்க சொல்லுங்க, நான் எப்ப கோபமா இருப்பேன் சொல்லுங்க. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, உண்மையில பேசும்போது அரபிகிட்ட ஒரு பழக்கம் எல்லாத்தையும் சத்தியம் செய்வான். நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு கடையில போய் ஒரு கண்ணாடி இருக்குதான்னு கேட்டா ஒரு தாகிமா அல்லாமே சத்தியமா இல்ல. அந்த சத்தியத்துக்கு வந்து அல்லாஹ் தண்டனை கொடுக்கறது இல்ல, அது இஸ்லாம் நடைமுறையில் உள்ள சத்தியம். அதற்கு ஆயிஷா நாயகி பார்த்து ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா, ஆயிஷா நீங்க எப்ப என்ன திருப்தி பெறுவீங்க தெரியுமா? நீங்கள் திருப்தியாக இருக்கிற காலம் எனக்கு விளங்கும், நீங்க கோபப்படுற காலம் எனக்கு விளங்கும். நீங்கள் எப்போதெல்லாம் கோபப்படுறீங்களோ அப்போது நீங்க சொல்வீங்க. சாதாரணமா என் கூட சந்தோஷமா இருக்கும்போது என்ன சொல்வீங்க? வலா லா ஓ ரப்பு முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ரப்பின் மீது சத்தியமாக சொல்வாங்க. சாதாரணமா சந்தோஷமா இருக்கிறாங்க, ஒரு பேச்சு வந்துச்சு இப்படி நடப்பீங்களா அப்படி நடப்பீங்களான்னு கேட்டா முஹம்மது நபியினுடைய ரப்பின் மீது சத்தியமாக அப்ப நான் விளங்கிக்கணுவேன், என் பேர்ல உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது. என் பேரை சொல்றீங்கல்ல, என் பேர்ல சந்தோஷமா இருக்கு. இன்னொரு கட்டத்தை பாருங்க, நீங்க எப்ப என் பேர்ல கோபமா இருப்பீங்க தெரியுமா? என் பேர்ல கோபமா இருக்கிற போது ஏதாச்சும் ஒரு விஷயம் சத்தியம் பண்ணுவாங்க. ஒரு ரப்பி இப்ராஹிம், இப்ராஹிம் நபியுடைய ரப்பின் மீது சத்தியமா. எந்த நபி வந்துட்டாங்க? இப்ராஹிம் நபி வந்துட்டாங்க. இப்ராஹிம், இப்ராஹிம் நபி ரப்பின் மீது சத்தியமாக நான் புரிஞ்சுக்கணுவேன். இன்னைக்கு சீதேவி டென்ஷனா இருக்கிறாங்க, புரிஞ்சுக்கணும். நீங்க எப்ப கோபமா இருப்பீங்க எப்ப சந்தோஷமா இருப்பீங்க? நீங்க சந்தோஷமா இருந்தா என் பேரு உங்க வாயில நடமாடும். நீங்க கோபமாயிட்டீங்களா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் வந்துருவாங்க. அங்க எப்ப யார் வந்துடுறா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்துடுறாங்க. உடனே ஆயிஷா நாயகி சொன்னாங்களா, ஹாம் பலா யா ரசூலல்லாஹ், அஜல் யா ரசூலல்லாஹ், கரெக்டா சொன்னீங்க. அபி அவங்க சொன்னா இது கூட புரியலன்னு அர்த்தம். இப்ப நம்ம மனைவி எப்ப கோபப்படுறாங்கன்னு தெரியவும் மாட்டேங்குது, எப்ப சந்தோஷமா இருக்காங்க தெரியவும் மாட்டேங்குது. அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு நம்ம கொஞ்சம் நெருங்கி பழகணும்னு சொன்னா கன டென்ஷன் ஆயிடுறாங்க. சரி சீதேவி டென்ஷனா இருக்காங்களே, அவங்க கொஞ்சம் ஒதுங்கி போவோம் சொன்னா அப்ப ரொம்ப குழுமையா இருக்கிறாங்க. உலகத்தை புரிஞ்சுக்கணவே முடியலங்கிற இன்னைக்கு உள்ள காலம். நபி அவங்க சொல்றாங்க, என் மனைவி நான் புரிந்து வாழ்ந்தேன், வாழ்க்கைங்கிறது புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அப்புறம் சொன்னாங்களா, அது தாயிஷா நாயகி, மா ஹஜர்து இல்லா இஸ்மக யா ரசூலல்லாஹ், நபியே இந்த செய்தியில் நிஜம் என்ன தெரியுமா? உங்க பேர்ல நான் கோபமா இருந்தா இப்ராஹிம் நபியை சொல்றேன், சந்தோஷமா இருந்தா உங்க பேரை சொல்றேன், அது நிஜம்தான். ஆனா இன்னுக்குள்ள இதுக்குள்ள இன்னொரு நிஜம் இருக்கிறது என்ன தெரியுமா? மா ஹஜர்து இல்லா இஸ்மக்கா, கோபத்திலும் கூட உங்க பேரை தான் விட்டேனே தவிர உங்களை விடல. முகம்மது பேரை தான் விட்டேன், முகம்மது விடல அப்படின்னு சொல்றான், உங்களை விடல. கோபம் அப்படிங்கறத காட்டுறதுக்காக வேண்டி முகம்மது பேரை விட்டு இப்ராஹிம் பேரை சொன்னேனே தவிர உங்க பேர்ல நான் வருப்பு எப்பவுமே வருத்தம் அடைகிறது இல்ல, அந்த பேரை மட்டும் கொஞ்சம் மாத்தி கோபத்தை காட்டிக்கணும்னு சொன்னான். ஆனா நம்ம நாட்டுல எல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு, மனைமார்கள் என்ன செய்யறது இல்ல, கணவன்மார்களுடைய பேரை சொல்ல மாட்டாங்க சீதேவி. அது நல்ல பழக்கம். போஸ்ட்மேன் வந்து கேட்டா கூட உங்க வீட்டுக்காரர் பேர் என்னன்னா வீட்டுக்கார பேர் சொல்ல மாட்டாங்க, என்னன்னா பையனை கூப்பிட்டப்போ அவங்க அப்பா பேரை சொல்லு. அப்ப போஸ்ட்மேன் கூட நினைப்பேன் இவ்வளவு மரியாதையா, அது பேருக்கு தான் மரியாதை. ஆயிஷா என்னது இல்லைங்க, உங்க உடலுக்கு மரியாதை, பேரு தான் விட்டுருக்க. நம்ம சீதேவி பேருக்கு தான் மரியாதை, பேரு சொல்ல மாட்டாங்க. பாத்துக்கலாம், நம்ம வீட்டுக்கு நம்ம பேரை வந்து நம்ம வீட்டுல கேட்டாங்கன்னா பேரு சொல்ல மாட்டாங்க. பையனை கூப்பிட்டு பேரை சொல்ற போன் வரும், அலிம்சா இருக்காங்களா மதரசால எட்டு அலிம்சா இருக்கும், இப்ப நான் இருந்தா எடுத்துக்கிடுவேன். அப்புறம் வீட்டுக்காரங்க பேசுறாங்க, மாமிசா இருக்காங்களா, பையன் கேட்பாங்க எந்த அலிம்சா, இல்ல அலிம்சா இருக்காங்களா எந்த அலிம்சா, உடனே பிள்ளைய கூப்பிட்டு வாப்ப பேரை சொல்லு. அவங்க சொல்ல மாட்டாங்க, அவ்வளவு தூரம் மரியாதை பேர் பேர்ல. அருமையான சகோதரர்களே, ஹதரத்து ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க மனைவியர்கள் விஷயத்தை நீங்க எப்படி எடுக்கணும், லா யஃப்ரகு மூமினுன் மூமினத்தன், எந்த ஒரு மூமினும் எந்த ஒரு மூமினத்தான பெண்ணையும் வெறுக்க வேண்டாம். கணவன் மனைவியை வெறுத்துடக் கூடாது. ஒரு குணங்களுக்கு பிடிக்கல, அவங்க ஒரு பழக்கம் நமக்கு பிடிக்கல, கோபப்படுறாங்க, சிலது போர்த்தப்படுறாங்க, சிலது ரொம்ப வேகமா இருக்கிறாங்க, ஒரு குணம் பிடிக்கலையா ரமியமினா ஆகர் இன்னொரு குணம் இருக்கிறது, அதை கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே மோசமா இருக்கும். ஒரு குணம் அப்படி இருந்தா இன்னொரு குணம் நல்ல குணம் இருக்கும். சில பெண்கள் கோவப்படுவாங்க, ஆனா அன்பு நிறைய காட்டுவாங்க. அப்ப அன்பு காட்டுறதை நீங்க எடுத்துக்கங்க, கோபப்படுற தன்மை விட்டுக்கங்க. ஒன்றை புரிந்து கொண்டு இன்னொன்றை விட்டு விடுங்கள். அதற்காக மூமினான எந்த ஆணும் ஒரு மூமினத்தான பெண்ணை வெறுக்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு பெரிய ஞானியை பத்தி ஒரு செய்தி படிச்சேன், ரொம்ப அழகான செய்தி, இந்த இடத்துல சொல்றது பொருட்டும் நினைக்கிறேன். அவங்கள சந்திக்க அவங்க நண்பர் வந்திருந்தார். சரி, ஞானியாச்சே வந்திருந்தாங்க, கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறணும்னு சொல்லி அவங்க மகானுக்கு சாப்பாடு வந்துச்சு. வந்த சாப்பாடை யாருக்கு கொடுக்கிற? கூட இருக்கிறவருக்கு. கூட ரெண்டு தட்டையை அவரே போய் எடுத்து ரெண்டு தட்டையை கழுகி வச்சு இந்த அவங்களுக்கு இருந்த ஒரு சாப்பாடை ரெண்டா பகிர்றாரு. அப்ப அங்க வந்தவங்க கேட்டாங்க, எல்லா வேலையும் செய்றீங்களே, வீட்டுல சீதேவி இல்லையா? சத்தம் கூடாது, என்ன வீட்டுல சீதேவி இல்லையா? சாப்பாடு அவரே எடுத்து வைக்கிறார், ரெண்டு தட்டையை எடுத்துக்கிறார், இருக்கிற சாப்பாடு ஒண்ணுதான், வந்துட்டாங்களே ரெண்டா எடுத்து வைக்கிறாங்க. அவர் கேட்டார், நீங்களே எல்லா வேலையும் பாக்குறீங்களே, வீட்டுல இல்லையான்னு கேட்டாங்க. சத்தம் போட்டுறாது அப்படிங்கிறாங்க. சரி, அவர் மௌனமா இருந்துட்டார். சாப்பாடை வச்சு சாப்பிட்டா எவ்வளவு நேரம் மௌனமா இருக்க முடியும்? ஒரு கணப்பு வராதா, இருமல் வராதா? அன்னைக்கு பாட்டு அவருக்கு அஞ்சாறு தடவை இருமல் வருது. பிரச்சனை இருந்தா தானே கூடுதலா வரும். அப்ப அவர் இருமலாரு. உள்ள இருந்து அந்த அம்மா வந்துட்டான். அந்த அம்மா வந்த உடனே நேரம் அங்கிருந்து வந்தாங்க. இதான் வேலையை டெய்லி ஒரு ஆளை கூட்டுவாங்க. ஒரு நாளைக்கு பள்ளிவாசலுக்கு போனா சும்மா வராதிங்க, ஒவ்வொரு ஆளையா கூப்பிட்டு வந்தா வேலை பார்க்க முடியும்னா. எத்தனை நாளைக்கு சொல்லியாச்சு உங்களை அடிக்கடி ஆளை கூட்டு வராதிங்க? ஒன்னும் ஓடல, மகான் குடிஞ்சிட்டே சொல்றாங்க, ஒன்னும் நினைச்சுக்கிட்டாத மிஷா அடிக்கிறீ அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா சத்தம் போட்டு சத்தம் போடுச்சு, மூச்சு கூட்டு கேட்கல, வேகமா வந்து ரெண்டு தட்டையும் தூக்கிட்டு ஓடி காட்டையும் தூக்கிட்டு போயிட்டு சுபஹானல்லாஹ். மனம் எரிஞ்சு வெளியில வந்துட்டேன். பின்னாலேயே ஓடி வந்தார் மகான். அல்லா காண்டி மன்னிச்சுக்க, வீட்டுக்கு வாங்க, அல்லா காண்டி வீட்டுக்கு வாங்க. அவருக்கு வீட்டுக்கு எங்க கூப்பிட்டாலும் வர்ற துபாய்க்கு கூட வந்துடுறா, பிளைட் ஏறி வந்துடுற, வீட்டுக்கு கூப்பிடுறாரு. எதுக்கு வீட்டுக்கு கூப்பிடுறீங்க? வீட்டுக்கு வரமாட்டேன், ஒரே அடியா சொல்லிட்டாரு, வீட்டுக்கு நான் வரமாட்டேன். அல்லாவுக்காக மன்னிச்சுக்கங்க, வீட்டுக்கு வாங்க. கூப்பிட்டு வச்சு சொன்னாங்களாம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? உங்களுக்கு ஒரு விஷயத்தை விளங்கணும். அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா எல்லாருடைய வாழ்க்கையில எல்லா அம்சத்தையும் கொடுத்தாலும் சில குறை இருக்கும். குடும்ப ரீதியாக அதை சகிச்சு கொள்ள வேண்டிய தன்மை நமக்கு வேணும். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள சந்திக்க ஒருத்தர் வந்தார். உமர் ரலியல்லாஹு வாழ்க்கையில வருது, அவங்க அமீருல் மூமினீனாக இருக்கிற போது அவங்கள சந்திச்சு தன்னுடைய பிரச்சனையை சொல்ல வர்றார். வீட்டுல குடும்பத்துல சின்ன தகராறு, அது உமர் ரலியல்லாஹு சொல்லி சரி பண்ணுங்க. வீட்டுக்கு வந்தாங்க. உமர் இப்னு கத்தாப் வீட்டுல இருக்கிறாங்க, வீட்டுல சென்னையில உட்கார்ந்து இருக்காங்க, வெளியில ஃபாரூக் கட்டி சொல்லணும். உமர் ரலியல்லாஹு வரல, எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க, பிரச்சனையை சொல்லணும். மனைவிக்கு அவருக்கு தகராறு சொல்ல வந்திருக்கிறார். சமாதானப்படுத்தி தாங்க வந்து எங்களுக்கு எழுதி சொல்லிட்டாங்க. குடும்பத்துல மனசு சமாதானம் பண்ணணும். வீட்டுல உட்கார்ந்து குடும்பத்துல சத்தமாக உமர் ரலியல்லாஹு குடும்பத்துல சத்தமாக என்ன பாக்குறாங்க? சத்தம் வேலை மருத்துவம் செய்கின்ற ஒரு மருத்துவச்சியாக தன்னை மாற்றிக் கொள்கிற ஒரு பெண்மணி. அப்படிப்பட்ட அந்த பெண்மணி என்றாவது கோபப்படுவாள் என்று சொன்னால் அவர்களுக்கு மேகதாகம் ஏற்படும் என்று சொன்னா நாம உடனே விவாகரத்துக்கு போயிருந்ததா விவாகரத்துக்கு போயிருந்ததா ஒற்றுமையாக வாழணும், கணவன் மனைவியுடைய வாழ்க்கை சிறப்பாகணும், நபியுடைய சுத்தத்தான வழியில் இருக்கணும் சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுத்துதார். நம்ம நிமிர்ந்து நின்றால் வாழ்க்கை அது வெற்றியின் பாதையை நோக்கி போகாது.
வீட்டுக்கு வர மாட்டேன் இந்த பால் படுத்திட்டாங்க.
நான் உங்க வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பிட வந்தேன், நான் உங்களுக்கு எனக்கு நீங்க விருந்து கொடுத்தீங்கல்ல. ஆமா, அப்படி விருந்து கொடுக்கும் போது உங்க வீட்டுல நானும் நீங்க ஒன்னா இருந்து சாப்பிட்டேன் அவங்க. ஆமா, அப்படி சாப்பிடும் போது திறமையில இருந்து சாப்பிட்டான். வேகமா ஒரு கோழி பறந்து வந்து நம்ம சாப்பாட்டுல உளுந்து ரெண்டு பேரும் தட்டை விரட்டிட்டு போயிடு, ஞாபகம் இருக்கான்னு. ஆமா, அப்ப நான் பொறுமையா இருந்தனா இல்லையா? அது சரிங்க, கோழி முந்து வந்துச்சு, நம்ம ரெண்டு பேரும் தட்டி அவங்க சம்சாரம் கொட்டிட்டாங்க. இது அந்த மாதிரி கோழி நினைச்சுக்காங்க, அந்த மாதிரி நினைச்சுக்கா. கோழி உருந்து புரட்டும் போது நீங்க நானும் பொறுமையா ஏத்துக்கிட்டோம். இன்னைக்கு மனைவி புரட்டிட்டாங்க, நீ பொறுமையா ஏத்துக்க. வாழ்க்கையில இதுதான் நடக்கிறது, அன்று நடந்தது அப்படி என்று சொன்னால் பகுத்தறிவு உள்ளவங்களை இப்படி ஆக்கியிருக்கிறான். என் மனைவியின் நோவினையின் மீது நான் பொறுக்கிறேன். அவர் சொன்ன லிமலா துத்தா, ஏன் நீங்க தலாக் சமைச்சிருக்கீங்க? அடுத்த கேள்வி, ஏன் தலாக் சொல்லல? அழகான பதில் சொன்னாங்க. நான் தலாக் சொல்லாம வச்சது வேற ஒண்ணும் இல்ல, அம்மா நான் தலாக் சொல்லி இன்னொரு மாப்பிள்ளைக்கு வாக்கப்பட்டு அந்த மாப்பிள்ளை இந்த அம்மாவுடைய சோதனையை பொறுமையா இருக்காம போய் நம்மளுடைய சோதனையில அந்த மனிதன் குருவை எழுது போய் ஆக அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒருவருக்குருவர் நடக போக காரணமாயிருவாங்களோ பயந்துதான் இவங்க சோதனையை நான் பொறுமையாக இருக்கிற நசீவு கிடைத்ததுனால கடைசிக்கு இவங்க ஏவுட இருக்க முடிவுக்கு வந்தேன். அல்லா நம்முடைய மனைவிமார்கள் விஷயத்துல நம்மை பொறுமையா இருக்க செய்வானாக. ஆனா நிஜம் என்னன்னா நம்ம வீட்டுல இப்படி எல்லாம் கோழி எல்லாம் கிடையாது இல்லையா? பரவாயில்ல, இல்ல பொருத்திக்கணுங்கிற உதவி ஒன்ன பார்த்து பொருத்திக்கணும். உலகெல்லாம் மோசமா இருக்கிறாங்க, பெரிய பெரிய மகான்கள் வீட்டினுடைய மனைவியர்கள். அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிதான் நூஹ் நபிக்கு எதிரியாக இருந்தவர்கள், எதிரிகளிடத்திலே நூஹ் நபியை காட்டி கொடுத்தவர்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொன்னான், ஆக சாலிகங்களும் நாதாக்களும் அருள் பெற்ற பெரியார்களும் நபிமார்களும் மனைவியர்களை காரணமாக்கி நோவினை பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நம்ம குடும்பத்துல சின்ன சின்ன கஷ்டங்களோ நோவினைகளோ தொந்தரவுகளோ மனைவியர்களால் கிடைக்கிற போது நாம் அதையெல்லாம் நினைத்து பார்த்தால் உண்மையிலே பொறுமையா இருக்கிறோம், உண்மையிலே பொறுமையா இருக்கிறோம். இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சொன்னா, மாறும் உங்க மனைவிமார்கள்ட்ட நீங்க வந்து எப்படி வாழணும், அழகான வாழ்க்கை வாழுங்கள். வாழ்க்கை எப்படி வாழணும், அழகான வாழ்க்கை, கண்ணியமான வாழ்க்கை வாழணும். ஏதாச்சும் ஒண்ணு பிடிக்கலன்னு சொன்னா அதுலயே உங்களுக்கு நன்மைகள் இருக்கலாம் என்றும் அல்லாஹ் உணர்த்தி தருகிறான். ஆக அல்ஹம்துலில்லாஹ், ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏக காலத்துல 11 மனைவியர்களோடு வாழ்றான். ஆனா இதுல என்ன விஷயம்னா, ஹதீஜா பிராட்டியாரின் வழியே தான் குழந்தைகள் எல்லாம் பிறக்கிறாங்க. எல்லா பிள்ளைகளும் எங்கதான் பிறக்கிறாங்க? ஹதீஜா நாயகம் தான் பிறக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறந்த பெண் குழந்தைகளும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த ஆண் குழந்தைகளும் சரி, அத்தனை பேர்களும் அன்னை ஹதீஜாவின் வழியில பிறக்கிறார். வேற எந்த மனைவிமார்களுக்கும் குழந்தை பிறக்கல, ஆயிஷாவுக்கோ ஹப்சாவுக்கோ உம்மு ஸலமா உம்மு ஹபீபா அன்னை ஜைனப் ஹஜ்ரத் ரைஹானா எந்த பெண்ணின் வழியையும் குழந்தை இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, மாரியத்தில் சுபுத்தியான ஒரு அடிமை பெண் நபி அவங்களுக்கு கிடைச்சா, அந்த அடிமை பெண்ணையும் வாழ்க்கை துணைவியாக வாழ்க்கைக்கு துணையாக ஆக்கியிருந்தாங்க. அந்த பெண்ணின் வழியே ஒரு ஆண் மகன் பிறக்கிறார், இப்ராஹிம் என்ற பெயரில். அங்க மட்டும் ஒரு ஆண் மகன், பாக்கி எல்லா குழந்தையும் அதற்கு ஹதீஜா மூலமா தான் வருது. சில சொல்லுவாங்க, நம்மகிட்ட சில குறைகள் அவங்க சொல்லுவாங்க, நாம சரியாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. எப்போதும் அதற்கு பதில் சொல்லிக் கொண்டோம், அவங்களை அதிருப்திப்படுத்திக் கொண்டு வாழ்றது இல்ல வாழ்க்கை. அசலத்து இன்னைக்கு நீங்க பேசினது பூரா எங்களை தான் தாக்கி பேசிருக்கீங்க, பொம்பளைங்களை தான் உயர்த்தி பேசிருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் பெண்கள் பயணம் நடக்கும், அங்க வந்து பாருங்க அங்க எப்படி பேசுறேன். அங்க உங்களை தூக்கி பேசுவோம், அவங்க இல்லாத போது அவங்களுடைய கண்ணியத்தை உங்கள்கிட்ட உணர்த்தணும், நீங்க இல்லாத போது நம்ம கண்ணியத்தை அவங்கள்ட்ட போய் சொல்லணும். இப்ப பூரா நீங்க சிறந்தவங்க சிறந்தவங்க சொல்லிட்டு வைங்க, அவங்க பாவம் வீட்டுல கும் கும் குத்துதான் வாங்கணும். எது எப்படி கேசட்டு போட்டு காட்டணும். இது நல்ல விஷயம் தான், இந்த கேசட் அவங்க பாப்பாங்க. அல்லாஹு தஆலா பார்த்து அவங்க வாழ்க்கையில ஹிதாயத்துக்கு தோப்பு. உணர்வுகள் உள்ள வந்த உடனே உமருடைய உள்ள வரலாமான்னு சத்தம் கேட்டாங்க. அந்த வரலாமான்னு கேட்ட சத்தத்துல மனைவிமார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுட்டு ஓட்டம், எங்க அபினுடைய மனைவிமார்கள் எழுந்திருச்சு பின்புறமா ஓட்டாங்க. சரதாசன் சிரிக்கிறாங்க, கடவாய்ப்பில் தெரிய அளவுக்கு இருக்காங்களா. உமரை ஃபாரூக் உள்ள வந்துட்டாங்க, வாங்கினா வந்தாங்க. வந்த உடனே ரசூலை கரீம் சரதாசன் சிரிச்சிட்டு இருக்காங்க. உமர் எல்லாம் கேட்டாங்க, என்ன நாயகமே சிரிக்கிறீங்க? அல்லாஹ் அல்லாஹ் ஹுஸ்னக்கா, அல்லாஹ் உங்க பல்ல எப்போதும் சிரிக்க வைப்பானாங்க. அணுகுமுறை சிரிக்கிறீங்களே, அல்லாஹ் எப்போதும் சிரிக்க வைக்கட்டும். இப்ப ஏன் சிரிச்சீங்க உமரே? உங்களை பார்த்தா சைத்தானும் ஓடுறான், உங்களை பார்த்தா சைத்தானும் ஓடுறான். என்ன அர்த்தம்னா கேட்டு இருக்க கூட, நீங்க பாருங்க, நீங்க வந்தீங்க, நாங்க மனைவாக்கல சத்தம் போட்டு பேசிட்டு இருந்தாங்க, உங்க சத்தத்தை கேட்டாங்க சுபானல்லா. உடனே இங்க இருந்து உமரை ஃபாருக் சத்தம் போட்டாங்களா? பெண்களே, நஃப்ஸின் விரோதிகளே, என்னை பயப்படுகிறீர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பயப்பட மாட்டீர்களா? இந்த உமரை பயப்படுகிறீர்கள், நபி பெருமானாரை பயப்பட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஒரு பெண் பதில் சொன்னாங்க, ஒரு மனைவி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப சமாதான சாந்தியானவங்க அமைதியானவங்க, நீங்க அப்படி இல்லையா, அதனாலதான் பயந்தவங்க. பயப்பட வேண்டி இருக்குது அவங்களுக்கு, அதான் பயந்தோம். அங்க அப்படி இல்ல, நாங்க என்ன பேசினாலும் அவங்க சீதேவி. நம்ம மனைவிமார்கள் நம்மை அப்படி பார்க்க தௌஃபிக் செய்வானா? எப்படின்னு யார் யார் குடும்பத்தில் எப்படி அப்படி முடிவு செய்துக்கங்க, அப்படி சொல்லணும் நம்ம மனைவிமார்கள். நீங்க அப்படி இல்ல, எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாம் அப்படி அமைதியா இருப்பாங்க, கோபப்படுறது இல்ல, சத்தம் போட்டாலும் அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சு நான் நபிக்கு சப்போர்ட் பண்ணி, யா நிசா அன்-நபி, அல்லாஹ் நபிமார்கள் நபியே, யா அய்யுஹன் நபி குல் யா அஸ்வாஜி, நபியே உங்க மனைவிமார்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்லுங்க, உலகத்தின் அலங்காரம் தான் உங்களுக்கு நோக்கமா? நகை போடணும், நட்டு போடணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அந்த பெண்ண மாதிரி இந்த பெண்ண மாதிரி, இதுதான் உங்களுக்கு ஆசையா? வாங்க உங்களை எல்லாரையும் சந்தோஷமா நான் விடுதலை செய்தது. குடும்பம் வந்தா செல்லதாலே செல்லாம் சவுதா நாயகன் வயசாயி மனைவிமார்கள் சவுதா முதல்ல கல்யாணம் முடிச்சாங்க, கதிஜாவுக்கு பின்னாடி சவுதா கொஞ்சம் வயசாயி. நபி என்ன நினைச்சாங்கன்னா, நிறைய மனைவிமார்கள் ஒரு மனைவிமார்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுக்கணும், அதனால ஆயிஷா நாயகன் இல்லாமல் வாலிபு பெண்மணி, சின்ன வயசு, கன்னிதாரத்து பெண்மணி, அவங்களுக்கு உள்ள கடமைகளை உணர்வுகளை நாம கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு இப்படி யோசனை பண்றாங்க. சவுதாவை தலாக் சொல்லிட்டு ஐஷா நாயகம் அல்லா தலாக்கு அந்த பங்கையும் கொடுத்துடுவோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்ல தெளிவா கவனிக்க. அப்போ அதற்கு சவுதா நாயகம் புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்கன்னா, யார சூழல் தான், அல்லாவுக்காக உங்கள்கிட்ட கேட்கிறேன், என்ன நீங்க தலாக் சொல்லாதீங்க, என் பங்கு நான் ஆயிஷா கொடுத்துறேன், என்னுடைய ஆசை என்ன தெரியுமா, நான் கியாமத்திலும் உங்களது மனைவியாக மௌத்தாகும் போது உங்கள் மனைவியாக, கியாமத்தில் உங்கள் மனைவியாக இருக்க ஆசைப்படுறேன், என்ன தலாக்கு மட்டும் சொல்லிடாதீங்க, ஆயிஷாவுக்கு என் பங்கு கொடுத்தனும், எங்க வீட்டுக்கு நீங்க வர வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆயிஷாவுடைய ஹக்க கொஞ்சம் கூடுதல் ஆக்கணுமே, கன்னி பெண்ணா இருக்கிறாங்களே அவங்க உணர்வையும் நம்ம கண்ணியப்படுத்தணுமே நினைக்கிறாங்க. அதனால சவுதா நாயக் அப்படி முடிவு எடுக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. அதுக்கு சவுதா நாயக் சொன்ன பதில் என்ன, என் பங்கு ஆயிஷாவுக்கு விட்டு கொடுத்துறேன், மனைவியாகவே தாங்கள் வைத்து பாருங்கள் நபியே, அதுதான் எனக்கு சந்தோஷம், அல்லா மறுமையில் என்னை உங்களுக்கு மனைவியாக இருக்க செய்யணும். நபி தலாக் சொல்ற மனைவியை ஏத்துக்கிட்டாங்க, பங்கு கொடுத்துட்டாங்க ஆயிஷா. அப்படி இருக்கக்கூடிய அந்த சீதேவிகள் அல்லாவுடைய இந்த ஆயத்தை எப்படி தாங்குவாங்க, நீங்கள் உலகத்தையும் உலகத்தின் அலங்காரத்தையும் என் குந்துன்ன துரிதனல் ஹயாத்துன்யா உசீரத்தஹா ஃபதாலைன், உலகமும் உலகின் வாழ்க்கையும் அதன் அலங்காரம் உங்களுக்கு நோக்கும் என்று சொன்னால் இங்கே வாருங்கள், உங்களை எல்லாம் நான் சுதந்திரமாக தலாக்கு சொல்றேன், சந்தோஷமா விடுதலை செய்கிறேன் சொன்னாங்க. அல்லாவும் ஆகிரத்தும் மறுமையும் தான் நோக்கும் என்று சொன்னா கட்டுப்பட்டு நீங்க நாங்க அல்லாவுக்கு அங்க மன்னிச்சுக்கணும், தெரியாம கேட்டுட்டோம், எங்களுக்கு உலகம் அல்ல நோக்கம், அலங்காரம் அல்ல நோக்கம், எங்களுக்கு உங்களது மனைவியாகவே இருக்க வேண்டும் என்ற நோக்கம் என்று அந்த மனைவியர்கள் தங்களுடைய கருத்தை மாற்றிக்கொண்டார்கள் என்று திருக்குறானும் அதன் விளக்கவரையும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அருமையானவர்களே, மனைவிமார்கள் சில நேரங்களில் கோரிக்கைகளை வைக்கிற போது கோபப்படுற போது அப்போ கூட நபி நிதானத்தை கடைபிடித்தார்களே தவிர அல்லாதான் நபியின் சார்பாக பதில் சொன்னார் நபி சொல்லல. நமக்கு இது ஒரு பாடம் என்று சொல்லுகிறேன். அதனால குடும்பத்தில் சில பேர்களுக்கு சில நெருடல்கள் இருக்குது, தோந்து போயிடுறாங்க. சில குடும்பத்தில் மனைவிமார்களுடைய கணவனுக்கு உள்ள தகராறுகள் பிரச்சனைகள் அப்படியே மனசு உடஞ்சி போயிடுறாங்க. சில பேர் வாழ்க்கையை வெறுத்து போயிடுறாங்க. சில பேர் கெட்ட முடிவுக்கு போய்விடுகிறார்கள். உங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்துவேன், இது கெட்ட முடிவுக்கோ வாழ்க்கை வெறுப்பதற்கோ உள்ள காரியம் அல்ல. மனைவியால் நமக்கு தொந்தரவு கிடைத்தாலும் அதற்கு பொறுமைக்கு அய்யூப் நபியின் கூலி கிடைத்திருக்கிறது. வாழ்க்கை என்பதை கண்ணியமாக்க வேண்டும். கணவனை மனைவி, மனைவியை கணவன் புரிய வேண்டும், அறிந்து வாழ வேண்டும், விட்டுக் கொடுத்து வாழ வேண்டும், நபியை போல் சந்தோஷமாக வாழ வேண்டும். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானா. சந்தோஷம் தான் வாழ்க்கையில முக்கியம். எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா இருக்கணும். மனைவி காலில் கோவப்பட்டாங்க, ராத்திரிக்கே சமாதானமா ராசி ஆயிடும், நம்ம சேர்ந்துக்கிடணும். இன்னைக்கு காலில் சண்டை போட்டாங்க, நம்ம மாலையில் வந்தோம்னா அங்க வாக்கு பாத்துட்டு இருக்கூடாது, பெட்ட தூக்கிட்டு வேகமா பள்ளியாசல் போறாரு. எத்தனை போய் எத்தனை இதை போய் கேட்கேன். காலையில் சண்டை போட்டாங்களா, ராத்திரி வந்தோம்னா என்ன செய்யணும், ஏமா சீதை எப்படி இருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, எத்தனை தடவை சண்டை போட்டது, மனுஷன் வெக்கமே கிடையாது, பரவாயில்ல வெக்கமே இல்ல, உங்களை வெக்கப்பட்டு என்ன ஆக போகுது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை இதுதானே. மாணவியின் வழியில் வாழ விட்டதால் ஆயிரம் ஆயிரம் குடும்பங்களில் இன்றைக்கு பிரச்சனைகள் தலைதூக்கி இருக்கிறது. இல்லற வாழ்க்கை பல பேர்களுக்கு கசந்து போயிருக்கிறது, பல பேர்களை அதிருப்தி விடுத்திருக்கிறது. நோக்கமும் காரணமும் வேறொன்றும் இல்லை, முபாரக்கான நபியின் சுன்னத்தை நம்ம விட்டுட்டோம். அந்த வாழ்க்கை வாழல, யாரையும் முன்மாதிரியாக ஆக்கிக் கொண்டோம். யாரும் இந்த வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக இருக்க யோக்கியாம்சம் பெற முடியாது. அசிங்கத்திலும் அசிங்கமான வாழ்க்கையை தான் இந்த உலகத்தில் வாழ்ந்த பல தலைவர்கள் அரங்கேற்றியிருக்கிறார்கள். இல்லற வாழ்க்கையில் தூய்மை மிக்க ஒரு வாழ்க்கையை, பிரகாசமான ஒரு வாழ்க்கையை, நல்ல கணவனாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை முன்மாதிரி மிக்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான் என்பதை உலகத்தின் மிகப்பெரிய அறிஞர்கள் மிஸ்டர் மோயர் என்று ஒருவர், ஆங்கில வரலாற்று ஆசிரியர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி வரலாறு எழுதுகிறார் மிஸ்டர் மோயர், ஆங்கில வரலாற்று எழுத்தாளர். அவர் குறிப்பிடுகிற போது, நான் உலகத்தில் எத்தனையோ தலைவர்களின் அந்தரங்க வாழ்க்கையை படித்தேன், இல்லற வாழ்க்கையை படித்தேன், திருமண உறவில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தவிர எனக்கு முன்மாதிரி எந்த தலைவர்களும் என் பார்வையில் படவில்லை. திருமண வாழ்க்கை குறித்து சொல்றார், யார் எனக்கு படல முன்மாதிரி. அற்புதமான இல்லற வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக, வாழ்க்கையின் சிறந்த கணவனாக, மனைவியர்களால் நல்ல கணவன் என்று அங்கீகாரம் பெற்ற ஒரு மாமனிதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை தவிர வேறு யாரையும் இல்லற வாழ்க்கையில் நான் முன்னோடியாக ஆக்க என் எழுதுகோள் துணை செய்யவில்லை, என் எழுதுகோள் துணை செய்யவில்லை. அவர்கள் மாத்திரம்தான் அதற்கு முன்மாதிரி. அல்லாஹு தஆலா உலகத்து மிகப்பெரிய சிந்தனையாளர்களை எழுத்த, ஈமானை சுவாசிக்க முடியாதவர்களை எல்லாம் ஹக்கீக்கத்தை உண்மையை புரிய வைத்தான். ஈமானுக்குள் நுழைந்திருக்கிற உங்களையும் என்னையும் அந்த உண்மையை புரிந்து வாழ செய்வானா, நபியை முன்மாதிரியாக ஆக்க தௌஃபிக் செய்வானா. இந்த வாழ்க்கை சொர்க்கத்திற்கு துணை நிற்க வேண்டும். அவர்களும் அவர்களின் மனைவியர்களும் சோனத்து கட்டில்களில் சாய்ந்திருந்து நிம்மதி பெறுவார்கள் என்று ஆண்டவன் சொன்னானே, அந்த சொற்களுக்கு உங்களையும் என்னையும் நசீபானவர்கள் ஆக்கி வைப்பானா. நமது பிள்ளைகளை அவரவர்களுடைய கணவன்மார்களோடு சொர்க்கத்தில் ஒன்று சேர்ந்திருக்க தௌஃபிக் செய்வானா. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல், உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஃபாத்திமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு களிக்கும் பெரும் நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கியருள் புரிவானாக என நல்ல துஆக்களோடு, உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவுபடுத்துகிறேன். வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.